والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى إن سعيكم لشتى فأما من أعطى واتقى وصدق بالحسنى فسنيسره لليسرى وأما من بخل واستغنى وكذب بالحسنى فسنيسره للعسرى وما يغني عنه ماله إذا تردى إن علينا للهدى وإن لنا للآخرة والأولى فأنذرتكم نارا تلظى لا يصلاها إلا الأشقى الذي كذب وتولى وسيجنبها الأتقى الذي يؤتي ماله يتزكى وما لأحد عنده من نعمة تجزى إلا ابتغاء وجه ربه الأعلى ولسوف يرضى.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول ولا تبطلوا أعمالكم قال رسول الله صلى الله عليه وسلم سد الأبواب إلا باب أبي بكر رضي الله عنه அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே மார்க்கத்தின் சில செய்திகளை கேட்டு அதன் பிரகாரம் அமல் செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் முதல் ஹலீஃபாவுடைய வரலாறு நம்ம ஏற்கனவே தொடர்ந்து ரெண்டு வாரமா பார்த்துருக்கிறோம். அந்த ரெண்டு வாரம் பார்த்ததுடைய சாராம்சம் என்ன சொன்னா, முதல்ல வந்து அந்த ஹலீஃபாவுடைய சிறப்புகளை பற்றி பார்த்தோம், ரெண்டாவது அவங்களுடைய பாரம்பரியத்தை பத்தி பார்த்திருக்கிறோம், அதுக்கு பிறகு வந்து அவங்க எப்படி தேர்வு செய்யப்பட்டாங்க, தேர்வு செய்யப்பட்ட முறை விதம் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். போன வாரத்தை பொறுத்தவரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில வந்து சஹாபாக்கள் எல்லாம் பையாத்து செஞ்சவனையும் அவர்கள் ஆற்றிய முதல் ஹுத்துபா எப்படி இருந்தது, முதல் ஹுத்துபாவுடைய செய்தி என்ன என்று பார்த்தோம். அதற்கு பிறகு உசாமா பின் ஜைத் என்ற ஒரு சஹாபிய அவருடைய தலைமையின் கீழ், சின்ன வயசு ஏறக்குறைய 17 வயது வகிக்கதற்கு ஒரு சஹாபி, அவருடைய தலைமையின் கீழ் பெரிய பெரிய சஹாபாக்களை எல்லாம் சிரியாவுக்கு படை திரட்டி அனுப்பி, அந்த சஹாபியும் ஏறக்குறைய 40 நாட்களுக்கு பிறகு மகத்தான வெற்றியோடு சிரியாவிலிருந்து மதினாவுக்கு திரும்பிய செய்திகளை, அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த உசாமாவிற்கு செய்த 10 உபதேசங்களை பத்தி பார்த்திருக்கிறோம். இதே மாதிரியான, அது மட்டும் இல்லாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்ப வஃபாத் ஆனாங்களோ அவங்க வஃபாத் ஆனவனையும் பல பேர் வந்து ஜக்காத்தை மறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சில பேர் வந்து தன்னை நபின்னு சொல்லிட்டு வாதா பண்ண அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க. யாரு வந்து ஜக்காத்தை மறுத்தாங்களோ, யாரு வந்து தன்னை நபின்னு சொன்னாங்களோ, அவர்கள் ஜக்காத்தை மறுத்தது மாத்திரமல்லாமல் மதீனாவை நோக்கி படை திரட்டி வந்தாங்க. அந்த படை திரட்டி வந்த அந்த மக்களை இஸ்லாமிய படை ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி முறியடிச்சாங்க என்பதை எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். இந்த வாரம் என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு யாரு வந்து ஜக்காத்தை மறுத்தாங்களோ, யாரு தன்னை நபின்னு சொல்லிக்கிட்டாங்களோ, அவர்களுக்கு எதிராக முதல் நடவடிக்கை வந்து ராணுவ நடவடிக்கை வந்து எடுத்தாங்க. ராணுவ நடவடிக்கையை பொறுத்தவரை அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுக்கு வந்து அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தா. அந்த ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு பல பேர் வந்து மறுபடியும் முஸ்லீமா மாறிட்டாங்க என்று ஹதீஸ்கள் வரலாறுகள் நாம பார்க்கிறோம். ஆனாலும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நடவடிக்கைக்கு பிறகு அந்த மக்கள் எல்லோருக்கும் ஒரு தபால் போடுவோம், ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களுக்கு என்ன செய்வோம், தபால் போடுவோம். அதுலயும் குறிப்பா ஜக்காத்த வரக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது உலகம் ஃபுல்லா எங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்றாங்களோ அங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு குரூப் ஜக்காத்த மறக்கக்கூடிய குரூப் அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்படி எல்லா திசைகள்லையும் ஜக்காத்த வறுக்கக்கூடிய மக்கள் ஆனவனையும் இவங்க அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு இஸ்லாமிய தாவா என்ன செய்வோம், அவங்களுக்கு வந்து ஒரு தாவா செய்வோம் என்ற அடிப்படையில ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த எல்லா மக்களுக்கும் ஒரு தபால எழுதி அனுப்புவாங்க. ஒவ்வொரு கபிலாவிற்கு ஒவ்வொரு குலத்திற்கும் ஒரு தபால் எழுதி ஒரு சஹாபி கையில கொடுத்து, நீங்க இந்த ஊருக்கு போங்க, இந்த ஊருக்கு போய் இந்த தபால வாசிச்சு காட்டுங்க, நீங்க அந்த ஊருக்கு போங்க, நீங்க போய் அந்த தபால வாசிச்சு காட்டுங்க என்றெல்லாம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தபால எழுதி அந்த மக்களுக்கு அனுப்புறாங்க. தபாலுடைய செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லா என்று எழுதிவிட்டு மூணு ஆயத்துகளை முதல்ல எழுதினாங்க. முதல் வசனம் திருமறை குர்ஆன்ல சூரத்து ஸுமர் என்று சொல்லக்கூடிய 39வது அத்தியாயத்தின் 30வது வசனம். அது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அவர்களும் மரணிக்கக்கூடியவர்களே என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதான் ரசூல் சாஸ்திரம் நபியா இருந்தாங்க பாருங்க, அப்ப வந்து அவங்கள நபின்னு ஏத்துக்கிட்ட மக்கள் தான் ஜகாத் வருத்தாங்க. அதுக்கு ஹலீஃபா முதல் ஆயத்து சொல்றாங்க, இன்னக்க மையுது வ இன்னஹு மையுதூன் என்ற வசனத்தை முதல்ல எழுதுறாங்க. இரண்டாவது திருமறை குர்ஆன்ல சூரத்துல் அம்பியா என்று சொல்லக்கூடிய 21வது அத்தியாயத்தின் 34வது வசனம். அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வமா ஜஅல்னாக லிபஷரின் மின் கவ்லிகல் ஹுல்த் அஃபயம் மித்த ஃபஹுமுல் ஹாலிதூன் وَمَا جَعَلْنَاكَ لِبَشَرٍ مِنْ قَبْلِكَ الْخُلْدَ. நபியே, உமக்கு முன்னால் எந்த மனிதனுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை நாம் கொடுக்கவில்லை. ஹுல்துன்னு சொன்னா மரணிக்காத நித்திய ஜீவி. அப்ப நித்திய ஜீவியாக மரணிக்காத வாழ்க்கைய நான் யாருக்கு என்ன செய்யல, நான் கொடுக்கவில்லை என்ற வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுற பாருங்க. இந்த வசனத்தை ரெண்டாவது எழுதினாங்க. மூணாவது சூரா ஆலை இம்ரான் என்று சொல்லக்கூடிய 3வது அத்தியாயத்தின் 144வது வசன, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் ஹலத் மின் கபலிஹி ருசுல் அஃபயம் மாத அவ் குதில இன் கலபத்தும் அலா அகாபிக்கும் என்ற வசனத்தை எழுதுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், இந்த முஹம்மது ரசூலை தவிர வேறு யாருமே இல்லை. கத் ஹலத் மின் கபலிஹி ருசுல், இந்த ரசூலுக்கு முன்னால் முஹம்மதுக்கு முன்னால் உள்ள எல்லா நபிமார்களும் மரணித்து விட்டார்கள். அஃபயம் மாத, இந்த முஹம்மது மரணித்து விட்டால் அவ் குதில இவர் கொல்லப்பட்டு விட்டால் இன் கலபுத்தும் அலா அகாபிக்கும் நீங்கள் வந்த வழியின் பக்கம் மறுபடியும் திரும்பி விடுவீர்களா என்று அல்லாஹ் ஒரு கேள்விய சஹாபாக்களை பார்த்து கேள்வி கேட்பார். அப்ப இந்த ஆயத்தை நபிகள் நாயகமும் மரணித்து விட்டால் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டால் மறுபடியும் ஐயாமுல் ஜாஹிலியாவ நோக்கி போயிருவீங்களா என்று அல்லாஹ் சொன்னா பாருங்க. இந்த ஆயத்தை 3வதாக எழுதி 4வதாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஒரு கருத்தை சொல்றாங்க. என்ன சொன்னாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன் ஃபின்ன முஹம்மதன் கத் மாத், மன் கான யஅபுதுல்லாஹ ஹய்யுன் ஃபின்னஹு லா யமூத். சஹாபாக்களே அந்த ஜகாத்தை மறுக்கிறாங்களே அவர்களுக்கு சொன்னார்கள், மன் கான யஅபுது முஹம்மதன், யார் உங்களிலே முஹம்மதை வணங்கினார்களோ அவர்கள் புரிந்து கொள்ளட்டும், ஃபின்ன முஹம்மதன் கத் மாத், நிச்சயமாக முஹம்மது மரணித்து விட்டார். பொதுவாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இதே மாதிரி முஹம்மதுங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க, யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கண்ணியமான வார்த்தையை சொல்லுவாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு இந்த வார்த்தையை போடுறாங்க, மன் கான யஅபுது முஹம்மதன், உங்களில் முஹம்மதை யார் வணங்குகிறார்களோ நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், ஃபைன்ன முஹம்மதன் கத் மாத், நிச்சயமாக முஹம்மது மரணித்து விட்டார். மன் கான யஅபுதுல்லாஹ, உங்களிலே யார் அல்லாஹை வணங்கினாரோ அவர் புரிந்து கொள்ளட்டும், ஃபைன்னஹு ஹய்யுன், அல்லாஹ் ஹயாத்தாக இருக்கிறான். அவர் மரணிக்கவே மாட்டான் என்ற ஒரு செய்தியை அவங்க வந்து அந்த மக்களுக்கு தபால் எழுதுறாங்க. எழுதிவிட்டு சொல்வார்கள், நீங்கள் எல்லோரும் மறுபடியும் இஸ்லாத்தை நோக்கி வந்து விடுங்கள். இஸ்லாம் தான் உங்களை நரகத்தை விட்டு பாதுகாக்கும், உங்களுக்கு சொர்க்கத்தை தரும் என்று எழுதிவிட்டு அப்புறம் ஒரே ஒரு ஆயத்தை போட்டுட்டு தபால வந்து முடிச்சிருவாங்க. கடைசியா அவர்கள் எழுதிய ஒரு ஆயத்து என்ன அப்படின்னு சொன்னா, அது ஒரு உபதேசங்கிறத விட ஒரு எச்சரிக்கையா எழுதுவாங்க. சூரத்துல் ஃபாத்திர் என்று சொல்லக்கூடிய 35வது அத்தியாயத்தின் 5-6 ஆகிய வசனங்கள், அதுல அல்லாஹ் சொல்லி காட்டுவான், யா அய்யுஹன்னாஸ் இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் ஃபலா தகுர்ரன்னக்கும்ல் ஹயாத்துத் துன்யா வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர். யா அய்யுஹன்னாஸ் மக்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக்குன் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையாக இருக்கிறது. ஃபலா தகுர்ரன்னக்கும்ல் ஹயாத்துத் துன்யா, இந்த உலகத்தின் அற்பமான வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம், நிச்சயமாக இந்த உலகம் அழிந்து போகக்கூடியது என்று சொல்லிவிட்டு, இன்ன ஷைத்தானலக்கும் அதுவும் ஃபத்தஹிதுஹு அதுவா, நிச்சயமாக ஷைத்தான் உங்களுடைய எதிரியாக இருக்கிறான், அவன் எதிரி மாத்திரம் அல்ல ஃபத்தஹிதுஹு அதுவா, அவரை நீங்கள் எதிரியாகவே ஆக்கிக் கொள்ளுங்கள் என்ற இந்த வசனத்தையே கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த கடிதத்தின் கடைசியில் எழுதுவாங்க. எழுதிட்டு ஒரு எச்சரிக்கை வைப்பாங்க, எங்களுடைய படை வந்து இந்த தபாலை நாங்க அனுப்பிட்டோம், இந்த தபாலை வந்து வாசிச்சு காட்டுவாரு. இந்த தபாலை வாசிச்சு காட்டிய பிறகு தபால் மாத்திரம் அல்ல, அதற்கு பிறகு ஒரு படை உங்களை நோக்கி வரும், இந்த தபாலை நீங்கள் கேட்டுவிட்டு நீங்கள் மறுபடியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால், நீங்கள் ஜகாத்தை கொடுக்க ஆரம்பித்து விட்டால் அந்த படை உங்களை விட்டுவிடும், நீங்கள் மறுபடியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த படை உங்களோடு போர் செய்யும். அந்த படை வந்து என்ன செய்யும் சொன்னா, உங்க ஊர்களுக்கு வந்து ஒரு அதான் சொல்லு, அந்த அதானை கேட்ட மாத்திரத்தில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் ஒரு அதான் சொல்லுங்கள், அதாவது தொழுகைக்குரிய அதான் இல்ல, அது வந்து நாங்க வந்துட்டோம், நீங்க எல்லாம் முஸ்லிம்களா என்று அறிந்து கொள்வதற்காக இஸ்லாமிய படை வந்து ஒரு அதான் சொல்லும், அந்த ஊர் மக்கள் நாங்க எல்லாம் முஸ்லிம்களா மாறிட்டோம், நாங்க போருக்கு வந்து தயார் இல்ல என்று சொன்னால் அவங்க என்ன செய்யணும், திரும்பி ஒரு வாங்க சொல்லணும், அந்த வாங்கை கேட்டு விட்டால் நாங்கள் போர் செய்ய மாட்டோம், நீங்கள் வாங்கு சொல்லாமல் இருந்தால் நாங்கள் என்ன செய்வோம், உங்களோடு போர் செய்வோம் என்ற இந்த செய்தியோடு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தபாலை வந்து முடிச்சு ஒவ்வொரு சஹாபியுடைய கையில கொடுத்து, நீங்க இந்த ஊருக்கு போங்க, நீங்க அந்த ஊருக்கு போங்க, நீங்க வந்து சில பேரை பஹ்ரைனுக்கு அனுப்புறாங்க, நீங்க வந்து பஹ்ரைனுக்கு போங்க, நீங்க வந்து ஓமனுக்கு போங்க, நீங்க யமாமாவுக்கு போங்க என்றெல்லாம் பல்வேறு திசைகளுக்கு கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் அனுப்பி வச்சிருந்தாங்க. அனுப்பி வச்சது மட்டும் இல்லாம அந்த காலத்தில் எவ்வளவு பெரிய குழப்பம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா, சில பேர் தன்னை நபின்னு சொன்னாங்க, அதுல நம்ம ஏற்கனவே பார்த்து ஒருத்தன் தலிஹாங்கிற ஒருத்தர் என்ன செஞ்சான், நபின்னு சொன்னா அவன் வந்து கொல்லப்பட்டான் என்று பார்த்தோம். அதுல ஒரு பெண்ணு அவளும் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டாள், அவளுடைய பேரு சஜ்ஜாஹ் பின்த் ஹர்ப், ஹர்புடைய மகள் சஜ்ஜாஹ். சஜ்ஜாஹ் என்ற ஒரு பெண்மணி என்ன சொன்னார், நான் நபியா இருக்கிறேன், நீங்க எல்லாருடைய நபியை ஏத்துக்கிறீங்க என்று அவர் தன்னை நபி என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாள். அவள் நபின்னு மட்டும் சொல்ல, நீங்க வரலாறு கொஞ்சம் டீப்பா படிச்சு பார்த்தீங்களா, அவள் இஸ்லாத்தில் மாற்றங்களை உருவாக்கினாள். அவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, நீங்க ஏற்கனவே உள்ள மார்க்கத்தை ஓகேதா, ஆனா இஸ்லாத்துல வந்து இனிமே ஜகாத் இல்ல அப்படின்ட்டா. அதுக்கு பிறகு சொன்னா, இஸ்லாம் வந்து ஏற்கனவே உள்ள இஸ்லாம் என்ன செய்யுது, விபச்சாரத்தை தடுக்குது, எனக்கு வந்த வழி வந்து விபச்சாரத்தை அனுமதித்து விட்டது, நீங்கள் தாராளமாக விபச்சாரம் செய்து கொள்ளலாம், அது மாத்திரமல்ல மதுபானங்களை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அது மாத்திரமல்ல பன்றி கறியை நீங்கள் சாப்பிட்டுக் கொள்ளலாம் என்பதெல்லாம் எனக்கு வந்த புது வகையாக இருக்கிறது என்று பயங்கரமான ஒரு குழப்பத்தை என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டா, இந்த சஜ்ஜாஹ் பின்த் ஹர்புங்கிற ஒரு பொம்முளை செய்ய ஆரம்பிச்சுட்டா. மட்டுமில்லாம அதே காலத்திலேயே இன்னொருத்த யமாமாங்கிற ஒரு பகுதி, அதில் வாழக்கூடிய ஒருவன் முசைலமா என்ற ஒருவன், இந்த முசைலமா என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்னு சொன்னா, நான் ஒரு நபியா இருக்கிறேன், நான் தான் பெரிய நபி, தலிஹாவும் நபிதான், சஜ்ஜாஹ் நபிதான், அவர்கள் எல்லாம் சின்னஞ்சிறிய நபிகள், நான் தான் வந்து பெரிய நபி என்று முசைலாமா என்ற ஒருவன் யமாமாவிலே இருந்து கொண்டு தன்னை நபி என்று அறிமுகப்படுத்திக் கொண்டான். அது மட்டுமில்லாம இந்த முசைலாமாவுக்கு பின்னால பெரிய ஒரு படை, ஏறக்குறைய 40,000 படை வீரர்கள், ஒன்னு ரெண்டு பேர் இல்ல, மதமாற வச்சு சக்காத்த மறுக்க வச்சு தன்னை நபின் ஏமாத்தி 40,000 பேரை ஒன்று திரட்டி முஸ்லிம்கள் படை திரட்டி வந்தால் என்ன செய்யணும், அவங்களோடு போர் செய்யணும் என்ற அளவுக்கு 40,000 பேரை தேத்திட்டான். தேத்தினது மட்டும் இல்லாம இந்த சஜ்ஜாக கூப்பிடுறான், நீங்க வந்து என்னட்ட வாங்க, நான் உங்களோடு பேசணும் என்ற இந்த பொய்யன் அந்த பொய்ய பொம்பளை என்ன செய்யறான், கூப்பிடுறான். அவளும் வந்து முசைலா மாட்ட வருவா. முசைலா மாட்ட வந்த உடனே அவ சொல்லுவா, நான் நபி, ரெண்டு பேரும் பொய்யர்கள், பொய்யர்கள் பேசிக் கொள்கிறார்கள். ரெண்டு பொய்யர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த முசைலமா சொல்லுவான், நான் நபி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருந்தாங்களே அப்பமே நான் வந்து முகமதுக்கு ஒரு தபால் போட்டேன் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு கடைசி காலத்துல மரணிக்க கூடிய அந்த கடைசி காலத்துல இவன் என்ன செஞ்சான், நபிகள் நாயகத்துக்கு ஒரு தபால் போட்டான். அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பதிலும் போட்டான். அப்புறம் சொல்லுவான் தபால்களை எல்லாம். அப்ப இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்னு சொன்ன, நீங்க என்னட்ட வாங்க, அந்த சஜ்ஜாக கூப்பிடுறான், நம்ம எல்லாம் உட்காந்து பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டு. நான் முகமது நபிக்கு வந்து தபால் போட்டேன், அதுல அவரு நான் சொன்னேன், நீங்களும் நபி நானும் நபி, இந்த பூமியில வந்து பாதி என்ன செஞ்சிருவோம், நீங்க ஆட்சி பண்ணுங்க, மிச்ச பாதியை நான் ஆட்சி பண்றேன் என்று அவர்கிட்ட சொன்னேன். அவர் ஏத்துக்கிறல. இவன் தன்னை நபின்னு சொன்னானே என்ன காரணம், பதவி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போன இருந்த ஜகாத் மறுத்தாங்க, அதுக்கு என்ன காரணம், பணம். பணம் வந்து உன் மனசுல கெடுக்குது. இங்க முசைலமா சஜ்ஜாங்கிற பதவி வந்து கெடுக்குது. அவங்களுக்கு அப்படி சொல்லிட்டேன், நீ என்ன செய்யு சொன்ன, நானும் நபி நீனும் நபி, இவருடைய நபித்துவத்துல பாதியை அவனை கொடுத்துடுறேன், நீ நபித்துவத்தை நீ வச்சுக்க, வச்சுக்கிட்டு அவனுடைய நோக்கத்தை கெட்ட நோக்க என்னை திருமணம் செஞ்சுக்க, நம்ம ரெண்டு பேரும் என்ன செஞ்சுக்கிடுவோம், அவன் நோக்கமே அதான், அந்த பொம்பளை வந்து அடையனே, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சுக்கிடுவோம், கல்யாணம் முடிச்சு வாழ்வோம் என்று இந்த முசைலமத்துல் கதாபு என்ற ஒருவன் அந்த பொம்புலட்ட சொல்றான். சொன்னா ரெண்டு பேரும் பிராடு ஒத்து போகும்ல, ரெண்டு பிராடு ஒத்து போகுது. அவள் ஏத்துக்கிறா, கல்யாணம் முடியுது. மூணு நாள் ஒன்னா தங்குறாங்க. தங்கிட்டு இந்த சஜ்ஜாஹ பின்த் ஹர்புங்கிற பொம்புல அவங்க ஊருக்கு போவா. போன அவளை நபின்னு சில பேர் ஏத்துக்கிட்டாங்கல, அவங்க எல்லாம் கேட்பாங்க, இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சாங்க உண்மையா அப்படிங்க வாங்க, ஆமா நடந்து நெசந்தான் அப்படிங்க வா. கல்யாணம் முடிஞ்சிருச்ச, அதுக்கு மகர் வேணுமா இல்லையா, அவங்க எல்லாம் வந்து கடைசியில் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டவங்க. அப்ப இஸ்லாத்துல மகர் ஒன்று இருக்குது, முசைலாமா ஏதா மகரா கொடுத்தாரு அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கேட்பாங்க. மகர் ஆமா, மகர் வாங்காம வந்துட்டேன், தங்கிட்டு மகர் வாங்காம வந்துட்டேன், அவர்கிட்ட போய் மகர் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு மறுபடியும் முசைலாமா விட்ட வந்து, இந்த மாதிரி மகர் எனக்கு வேணும், எங்க ஊர் மக்கள் மகரை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க என்று இவள் மகரை கேட்பாள். அதுக்கு அவன் சொல்லுவான், மகர் தானே நான் தந்துடுறேன். என்ன மகர்ன்னு சொன்னா, இந்த 5,000 துருகருக்கு பத்தியலா, அதுல வந்து இஷா துருகையும் சுபுகும் உங்களுக்கு மன்னிப்பு, நீங்க துருக தேவையில்லை. சக்காத்து ஏற்கனவே மறுத்துட்டான், நபின்ட்டான், 5,000 துருகை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் மகருங்கிறான், 3,000 சலா ஈஸியா இருக்குது, இஷா வந்து கஷ்டமா இருக்குது, சுபுகும் கஷ்டமா இருக்குது, அந்த ரெண்டு துருகையும் மன்னிப்பதை நான் மகராக தருகிறேன், அதனை ஏத்துக்க என்று இவன் சொல்ல அவன் தெரிஞ்சுக்கிறான், ரெண்டு பிராடு தானே, இந்த பிராடு கொடுக்க அந்த பிராடு ஏத்துக்கிறான். ஏத்துக்கிட்டு இந்த மாதிரி வந்து இனிமே நீங்க வந்து 5,000 துருகு தேவையில்லை, 3,000 துருதா போதும், 80 மாதிரியான ஒரு அநியாயங்கள் அக்கிரமங்களை இந்த ரெண்டு பேரும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த செய்தி ஹலீஃபாவுடைய காதில் கேட்க சும்மா இருப்பாங்களா, உடனே ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படைய 11 படையா பிரிப்பாங்க, 11 சஹாபாக்கள், 11 தளபதிகளை தேர்வு செய்து அவர்களுக்கு பின்னால் ஏனைய சஹாபாக்களை நீங்கள் படை திரட்டி போங்கள், படை திரட்டி போய் ஆயுதங்களோடு போய் அவர்களுக்கு எதிராக நீங்க போர் செய்யுங்க என்று படைகளை 11 பிரிவு அனுப்புவாங்க. முதல் தளபதி யாருன்னு சொன்ன, யாரு, ஹாலித் பின் வலீத். அவர்கள் முதல்ல தேர்வு செய்யறது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு சொல்றாங்க, நீங்க வந்து நஜீது, நீங்க போகக்கூடிய ஊர் எந்த ஊரு, நஜீதுக்கு போங்க, அங்க தலிஹாங்கிற ஒருத்தன் நபின்னு சொல்லிட்டு இருக்கிறான், முதல்ல தலிஹாவுடைய வேலையை முடிங்க. அதுக்கப்புறம் பத்தாங்கிற ஒரு ஏரியா இருக்குது, அங்க மாரிக்கு பின் நோயராகிற ஒருத்தர் என்ன செய்யறார், அவரு தன்னை நபிங்கிறார். அந்த ரெண்டு பேரையும் முடிச்சிட்டு ஒரு முடிவு கட்டிட்டு வந்துருங்க என்று ஹாலித் பின் வலீத் வந்து அனுப்புவாங்க. இரண்டாவது யார சொல்லுவாங்க சொன்னா, இக்ரிமா பின் அபி ஜஹில் ரலியல் அபூ ஜஹிலுடைய மகன் இக்ரிமாங்கிற சஹாபி. இந்த சஹாபியுடைய தலைமையில படை திரட்டி அனுப்பி நீங்க யார போய் பாருங்க சொன்னா, எமாமாவுக்கு போய் முசைலாமாவை நீங்க பாத்துக்கிடுங்க என்று அனுப்புவார்கள். மூன்றாவதாக ஷரஹ்பில் ஹசனா ரலியல்லாஹு ஒரு சஹாபியுடைய பேரு, இவர் அனுப்புவாங்க. நீங்க வந்து ஹலரமௌத்துக்கு போங்க. ஹலரமௌத் எங்க இருக்குது? தமிழ்நாட்டுல சிரியாவுக்கு போங்க. அப்ப சிரியாவில பாதி வந்து இந்த இவங்க கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு, முஸ்லிம்கள் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, நீங்க சிரியாவுக்கு போங்க அப்படின்னு அனுப்புறாங்க. அதே மாதிரி அமரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்கள பனு கலாங்கிற ஒரு குலம் வசிக்குது, அவங்க தக்காத்த மரத்துக்கிட்டு ஒரு பொய்ய நபி நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதிராக நீங்க போர் செய்யுங்க. ஆறாவது ஹுதைஃபா என்ற ஒரு சஹாபி, இவரை சொல்லுவாங்க நீங்க வந்து ஓமனுக்கு போங்க. அன்னைக்கு ஓமன் யார் கண்ட்ரோல்ல? நபிகள் நாயகத்துடைய கண்ட்ரோல்ல ஓமன் இருந்துச்சு. நீங்க வந்து ஓமனுக்கு போங்க என்று அனுப்புவாங்க. அப்புறம் அர்ஃபஜா பின் ஹர்சமா ரலியல்லாஹு அன்ஹு, இவரை வந்து முஹிர்ராங்கிற ஒரு பகுதி இங்க அனுப்புறாங்க. பிறகு தரீஃபா பின் ஆஜிஜ்ங்கிற சஹாபி, இவரை பனு சலீம்ங்கிற கோத்திரத்துக்கு அனுப்புனாங்க. அப்புறம் சுவைத் பின் மக்ரங்கிற ஒரு சஹாபி, இவரை வந்து யமன்ல தஹாமாங்கிற ஒரு ஊர் அந்த ஊருக்கு அனுப்புறாங்க. பத்தாவது அலா பின் ஹதரமிங்கிற ஒரு சஹாபி, இவரை வந்து பஹ்ரைனுக்கு. அவ ரசூலுல்லாஹ் காலத்துல பஹ்ரைன் எல்லாம் இந்த இது தனி நாடு கிடையாது, ரசூலுல்லாஹ் கண்ட்ரோல் வரக்கூடிய ஒரு நாடு. அப்ப நீங்க பஹ்ரைனுக்கு போங்க என்று இந்த சஹாபி அனுப்புறாங்க. அப்புறம் முஹாஜிர் பின் அபி உமையா என்ற சஹாபிய, நீங்க சனாவுக்கு போங்க. சனா எங்க இருக்குது? யமன்ல இருக்குது. அப்ப ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு படைகளை 11 பிரிச்சு 11 தளபதிகளை தேர்வு செஞ்சு 11 திசைகளுக்கு நீங்க போயிருங்க என்று படை திரட்டி அனுப்புனாங்க. இந்த படையை எப்ப மதினாவுல இருந்து அனுப்புறாங்கன்னு சொன்னா, ஜமாதியில் ஊலா இந்த மாதத்துல ஹிஜ்ரி 11. எப்ப அவங்க ஹலீஃபா ஆனாங்க? ஹிஜ்ரி 11 ரபீஉல் அவ்வல். எப்பங்க ஆனாங்க? இவ்வளவு கட்டி பேசுறாங்க அதான ஹிஜ்ரி 11. ஜமாதில் அவ்வல் ஜமாதில் அவ்வல் இல்லையே இந்த 11 படைகளை வந்து 11 திசைகளுக்கு அனுப்பிட்டாங்க என்று செய்தி வருது. அனுப்பின பிறகு என்ன நடக்குதுன்னு சொன்னா, இந்த சஹாபாக்கள் எல்லாம் போயிட்டாங்க. உங்களுக்கு தலிஹாவுடைய மேற்று தெரியும், இந்த மற்ற செய்திகள்லாம் நிறைய பேர் படை போன உடனே நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், நாங்க ஜகாத்தை மறுக்கல, என்ன சஹாபாக்கள் பெரும்படை போகுது. சஹாபாக்கள் வந்து எதையும் செய்ய, அவங்க வந்து உயிருக்கு வாழ்றவங்க, உயிருக்கு ஆசைப்படுறவங்க கிடையாது, அவங்க வந்து மரணத்தை நேசிப்பாங்க. எந்த அளவுக்கு சஹாபாக்கள் போய் அவங்கள்ட்ட பேசுவாங்க சொன்னா, பெரிய பெரிய மன்னர்கள்ட்ட, நீங்களும் உங்களுடைய படையும் உயிரோடு வாழ்வதை எப்படி நேசிக்கிறதோ அதுபோன்று நாங்கள் மரணத்தை நேசிக்கிறோம். யார்கிட்ட போய் பேசுவாங்க? ரோமர் மன்னர் ஹிர்கல்ட்ட போய் பேசுறாங்க. பெரிய ஒரு மன்னன், இந்த காலத்துல ஒபாமா மாதிரி, ஒபாமாவோட ஜார்ஜ் புஷ் வச்சுக்கலாம், அவரை மாதிரி ஒரு கொடியவன்ட்ட போய் சொல்லுவாங்க, நீங்க எப்படி உயிரோடு வாழ்வது ஆசைப்படுறீங்களோ அதே மாதிரி ஆசை எங்களுக்கு மூத்து மேல இருக்குது, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றெல்லாம் விரட்டக்கூடிய மக்கள் அன்னைக்கு சஹாபாக்கள் இருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி ஆனவனையுமே படை திரண்டு போனவனையே, பல பேர் நாங்கெல்லாம் போருக்கு வரல, நாங்களும் பதிலுக்கு அதான் சொல்லிடுறோம், உங்களோட போருக்குலாம் இத்தனைக்கும் எண்ணிக்கையில பாத்தியாராச்சு சஹாபாக்கள் குறைவாட்டா இருப்பாங்க, அவர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இருந்தாங்க. இருந்தாலும் சஹாபாக்களோட மோத முடியாது என்ற அச்சத்தின் காரணத்தால் பல பேர் வந்து மறுபடியும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. தலிஹா வந்து இஸ்லாத்துக்கு வரல, போர் செஞ்சா, போர் செஞ்சு தலிஹாவுடைய படை தோற்கடிக்கப்பட்டது என்ற வரலாறு படிச்சுட்டோம். இதுல இந்த மத்த போர்களை விட முஸைலாமாவோடு சஹாபாக்கள் போர் செஞ்சாங்களே, அதான் சொல்லத்தக்க முக்கியமான போர். ஏன்னு சொன்னா இந்த மத்தவங்கெல்லாம் ரசூலுல்லா மௌத்துக்கு பிறகு நபின்னு சொன்னாங்க. முஸைலாமா என்ன செஞ்சிட்டான் இருக்கும் போதே அந்த ரசூலுல்லாவுடைய அந்த நோய் செய்தி வருது பாருங்க, அப்பமே சந்தோஷப்படுறான். சந்தோஷப்படுற நபி என்று சொல்றான். சொன்னது மட்டும் இல்லாம நபிகள் நாயகத்துக்கு தபால் போடுவான். அந்த தபாலை வாங்கிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து கடைசி காலம் மரணிப்பதற்கு சுமார் ரெண்டு வாரங்களுக்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த முஸைலமத்துல் கஸாபுங்கிற பொய்யனுக்கு ஒரு தபால் எழுதுவாங்க. அவங்க போட்ட தபால் என்ன அப்படின்னு சொன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று ரசூலுல்லாஹ் எழுதிப்புட்டு முஸைலமாவுக்கு தபால் போடுறாங்க. மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ் இலா முஸைலமத்தல் கஸாப் அஸ்ஸலாமு அலா மனித்தவால் ஹுதா அம்மா பஅத் ஃபைன்னல் அர்ல லில்லாஹி யூரிதுஹா மன் யஷாஉ மின் இபாதிஹி வல் ஆகிபத்து லில் முத்தகீன் என்பதுதான் நபிகள் நாயகம் எழுதிய முஸைலமாவுக்கு எழுதிய தபால். அவன் தபால என்ன எழுதி கேட்டா, நீங்கள் நபி நாங்கள் நபி, பாதி ஆட்சி உங்களுக்கு சொந்தம் பாதி ஆட்சி எனக்கு சொந்தம் என்பதுதான் அவனுடைய கோரிக்கை. அதுக்கு ரசூலுல்லாஹ் போடுவாங்க, முதல்ல கண்ணியமா யாரா இருந்தாலே பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்லாஹ்வுடைய பேரை போட்டு மின் முஹம்மதின் ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலாகிய முஹம்மது எழுதுவது இலா முஸைலமத்தல் கஸாப் பொய்யன் முஸைலமா இருக்கு சரியா என்று போட்டுவிட்டு அஸ்ஸலாமு அலா மனித்தவால் ஹுதா நேர்வழியின் மீது யார் இருக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். டைரக்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லாம அஸ்ஸலாமு அலா மனித்தவால் ஹுதா ஹிதாயத்தின் மீது யார் இருக்கிறாங்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகட்டும். அம்மா பஅத் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்ட பிறகு ஃபைன்னல் அர்ல நிச்சயமாக பூமி என்பது லில்லாஹி அல்லாஹ்வுக்கே உரியது. பூமியில தான் ஆட்சி அதிகாரத்தை கேட்கிறான். அவங்க சொல்றாங்க ஃபைன்னல் அர்ல லில்லாஹ் பூமி என்பது அல்லாஹ்வுக்கே உரியது. யூரிது யூரிதுஹா அந்த பூமிக்கு அல்லாஹ் வாரிசா ஆக்குறான். மையஷாவு மின் இபாதிஹி தன்னுடைய அடியாறுகளில் யாரை விரும்புகிறானோ அவரை அல்லாஹ் பூமிக்கு வாரிசாக்குகிறான். வாரிசுனா எந்த வாரிசு? ஆட்சி அதிகாரம். ஆட்சி அதிகாரத்தை யார அல்லாஹ் விரும்புறானோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். வல் ஆக்கிபத்து மறுமையின் வெற்றி என்பது லில் முத்தகீன் முத்தகீன்களுக்கே உரியது. யார் அல்லாஹ் பயப்படுறாங்களோ அவர்களுக்கே உரியது என்று ரத்தின சுருக்கமாக ஒரு தபால் எழுதி என்ன செஞ்சிருவாங்க, முஸைலமாவுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கு பிறகு அதோடு அவங்க வந்து வஃபாத் ஆயிடுறாங்க. அப்ப இவன் ரசூலுல்லாஹ்வுக்கே தபால் போட்டவன், போட்டு பெரிய ஒரு படையை திரட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். படையை திரட்டி வச்சுக்கிட்டு இருந்தா முஸைலமாட்ட மோத போகக்கூடிய சஹாபி யாரு? இல்ல, இக்ரிமா பின் அபி ஜஹல். அபூஜஹலுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு தான் யார்கிட்ட போய் மோதுறாங்க? முஸைலமாட்ட போய் மோதுறாங்க. எல்லாரும் ஒண்ணு, பல பேர் போருக்கு வரல, சில பேர் போருக்கு வந்தாங்க. யாரெல்லாம் போருக்கு வந்தாங்களோ அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் மகத்தான மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். ஒரே ஒரு கூட்டத்தை தவிர முஸைலமாட்ட போய் மோதுறாங்க, பயங்கரமான தோல்வி. இக்ரிமா பின் அபி ஜஹலுக்கும் அவரை சார்ந்த சஹாபாக்களுக்கு கடும் தோல்வி. தோல்விக்கு பிறகு சஹாபாக்கள் பின்வாங்கி வந்துடுறாங்க. பின்வாங்கி வந்து ஹலீஃபாவுக்கு செய்தி சொல்லி அனுப்புவாங்க, எங்களால் முஸைலமாவோடு மோத முடியாது, 40,000 படை வீரர்கள் மூர்க்கத்தனமாக மோதுகிறார்கள், எங்களில் பல பேர் ஷஹீதாக்கப்பட்டு விட்டோம், எங்களால் முஸைலமாவோடு மோத முடியாது என்று சொல்லும் அளவுக்கு மூர்க்கத்தனமான குணம் கொண்டவர்கள் அவங்க இருக்கிறாங்க. இதை கேட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இந்த இக்ரிமாவின் அபூஜஹலுக்கு சொல்லுவாங்க, நீங்கள் திரும்பி மதீனாவிற்கு வந்து விட வேண்டாம். ஏனைய சில பழைய பிரிவுகள் இருக்கு பாருங்க, இந்த யமனுக்கு ஹதரபௌத்துக்கு அனுப்புனாங்கல, நீங்க அவங்களோட போய் சேர்ந்துக்கிறங்க, அவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. இந்த முஸைலமாவு கூட ஒரு சஹாபி இருக்கிறாரு, நான் அவரை வந்து நான் அனுப்பி விட்டுருவேன் என்று சொல்லி அந்த இக்ரிமாவை வேற ஊருக்கு அனுப்பி விட்டுருவாங்க. வேற ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கிடையில ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தலிகா இலிகா எல்லாத்தையும் ஒரு வேலையை முடிச்சுட்டு மதீனாவுக்கு வர நெருப்புங்குவாங்க. அப்ப ஹலீஃபாவுடைய ஒரு தபால் வர, நீங்கள் மதீனாவிற்கு வந்துவிட வேண்டாம், என்ன செய்யுங்கள், நேராக யமாமாவை நோக்கி செல்லுங்கள், நம்முடைய படை தோற்கடிக்கப்பட்டு விட்டது, பல்வேறு சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள், அவனோடு மோதுவதற்குரிய அந்த தகுதி உங்களுக்கு இருக்குது, நீங்க போய் மோதுங்க என்று ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹாலித் பின் வலீத் தலைமையில் 200 படையை சேர்த்து இன்னும் கொஞ்சம் சஹாபாக்களை சேர்த்து அனுப்பிடுவாங்க. அனுப்புனா அவங்க போய் பார்ப்பாங்க, 40,000 படை வீரர்கள் மூர்க்கத்தனமா நிப்பாங்க, இவங்களோடு இருக்கக்கூடிய மொத்த சஹாபாக்கள் 13,000 பேர், அவ சஹாபாக்கள் 13,000, அவருக்கு சப்போர்ட் எவ்வளவு, 40,000 பேரு. அப்ப 40,000 பேரோடு 13,000 சஹாபாக்கள் ஹாலித் பின் வலீத் தலைமையில பயங்கரமா ஓதுவாங்க. எப்படி மூர்க்கத்தனமாக இக்ரிமா பின் அபூ ஜஹில் மாதிரியான மக்களை வந்து சாக்க ஆரம்பிச்சானோ, தோற்கடிக்க ஆரம்பிச்சாரோ, அதே மாதிரி அந்த 40,000 பேரும் சேர்ந்து ஹாலித் பின் வலீதுடைய தலைமையிலுடைய இந்த படைய பயங்கரமா தாக்குவாங்க. மறுபடியும் சஹாபாக்கள் நிலை குலைஞ்சு போவாங்க, நிலை குலைஞ்சு போய் திருப்பி என்ன செய்வாங்க, மறுபடியும் போதுவாங்க. சஹாபாக்கள் ஒரு முடிவு கட்டுவாங்க, தெளிவா சஹாபாக்கள் தங்களுக்குள் மறுபடியும் பேசிக்கிடுவாங்க, நாம் மரணிக்க பிறந்தவர்கள், நாம் வாழ பிறந்தவர்கள் அல்ல. ஒரு கட்டத்துல சஹாபாக்கள் சொல்லுவாங்க, நாம் தோற்கடிக்கப்பட்டாலும் அது மகத்தான வெற்றி, நாம் வெற்றி கொள்ளப்பட்டாலும் மகத்தான வெற்றி, வெற்றி கிடைத்தால் இந்த உலகத்தில் கிடைத்த வெற்றி, நாம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் மறுமையில கிடைத்த வெற்றி, நமக்கு தோல்வி என்பதே கிடையாது, நாம் தோர்த்து பின்வாங்க வேண்டாம் என்று சஹாபாக்கள் பேசிக்கொண்டு மறுபடியும் பயங்கரமா மோதுவாங்க. மோதன சஹாபாக்களுடைய அந்த கடுமையான தாக்குதல் என்ன நடக்குன்னு சொன்ன, இந்த முசைலமா வந்து ஸ்பாட்டுக்கு வர மாட்டான், போருக்கு வந்து முசைலமா வராம ரெண்டு பேரை நியமிச்சிருவான். ஒருத்தர் வந்து ரிஜால் பின் அனூஃபா என்ற ஒருவர், முதல் தளபதி. இரண்டாவது தளபதி இப்னு துஃபைல். அப்ப இப்னு துஃபைலையும் ரிஜாலுங்கிற ஒருத்தரையும் நீங்க தான் என்னுடைய தளபதிகள், நான் வந்து போருக்கு வர மாட்டேன், நான் ஏன் போருக்கு வரமாட்டேன்னு சொன்ன, எனக்கு வந்து வகி வரப்போகுது, நான் போர்க்களத்தில் இருந்தா என்னால் வகையை வாங்க முடியாது, எனவே நான் போய் ஒரு கோட்டைக்கு, எமாமாவில் வந்து பெரிய ஒரு கோட்டைக்கு நான் வந்து கோட்டையை அடைத்துக் கொண்டு நான் என்ன செஞ்சிருவேன், நான் கோட்டைக்குள் போய் உட்கார்ந்து கொள்வேன், நான் வகையை வாங்குறேன், நீங்க போர் செய்யுங்க, ரிசல்ட் மட்டும் வந்து சொல்லிக்கிட்டு இருங்க என்று அவர் சேஃபா உள்ள உட்கார்ந்துக்கிட்டு மக்கள் அனுப்பிடுறார். பயங்கரமா வந்து மோதுறாங்க. முதல்ல சஹாபாக்களுக்கு அல்லாஹ் சின்ன ஒரு தோல்விய சோதனையை கொடுத்தாலே மறுபடியும் சஹாபாக்கள் மோதுனாங்களே, அல்ஹம்துலில்லாஹ் மகத்தான வெற்றியோ வெற்றி. சஹாபாக்கள் தாறுமாறாக அவங்களுடைய எதிரிகளை வந்து வெட்டி சாய்க்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்ன, அந்த இப்னு துஃபைலே கொல்லப்படுகிறான். ஒரு தளபதிய கொண்டது யாரே, அப்துல் ரஹ்மான் பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கருடைய மகன் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க என்ன பண்றாங்க சொன்னா, ஒரு பெரிய தளபதி துஃபைல், துஃபைல வந்து வெட்டி சாச்சிடுறாங்க. துஃபைல வெட்டி சாச்ச உடனே முசைலமா படை நிலை குலைந்து போகுது. துஃபைல, துஃபைல் வந்து மிகப்பெரிய ஒரு வீரன், துஃபைலே கொல்லப்பட்டானே, இதுக்கு மேல நம்ம எப்படி போர் செய்யறது என்று புறமுதுகு காட்டி ஓடும் போது எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, உள்ள போய் அவன் கோட்டைக்குள்ள போய் உட்காந்துக்கிறானே, அவங்களும் கோட்டைக்குள்ள போய் உட்கார்ந்து தன்னை சேஃபா பாத்துக்கிறானே, மெயினா முசைலமாவை பாதுகாக்கணே என்று தன்னையும் முசைலமாவையும் சேர்த்து பாதுகாக்கிறாங்க. சுபஹானல்லாஹ், சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னு சொன்ன, கோட்டையுடைய கதவுகளை உடைக்கிறாங்க. கோட்டை சில சஹாபாக்கள் கோட்டை கதவை உடைச்சிக்கிட்டு உள்ள போறாங்க, சில சஹாபாக்கள் ஏறி குதிச்சு உள்ள போறாங்க. ஹாலிதீவின் வலிதை பொறுத்தவரை கோட்டையுடைய கதவை உடைக்கிறாங்க. கதவை உடைச்சுக்கிட்டு எங்கே முசைலமா, நான் வந்து முசைலமாவுக்கு உள்ளனே, எங்கே முசைலமா, எங்கே முசைலமா என்று ஹாலித் பின் வலித வலியெல்லாம் வருது. முசைலமாவை நோக்கி போறாங்க. முசைலமாவை நோக்கி போனா பயங்கரமான முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்து இக்கட்டான சமயத்துல முசைலமா பயந்து கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருப்பான். அப்ப சில பேர் ஓடி போய் முசைலமாவுடைய ஆட்கள் முசைலமாட்ட போய் கேட்பாங்க, வகி எதுவும் வந்துச்சா, அல்லாஹ் எதுவும் வாக்குறுதி கொடுத்தானா, இந்த மாதிரி தோற்கடிக்க நமக்கு பெரிய ஒரு வெற்றி இருந்துச்சு, முதல்ல வெற்றி கொண்டோம், தோற்கடிக்கப்பட்டோமே, கோட்டையை உடைச்சிக்கிட்டு உள்ள வந்துட்டாங்களே, அல்லாஹ் எதுவும் வாக்குறுதி எதுவும் கொடுத்தானா என்று சில பேர் வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டு அவன் சொல்லுவான், ஆள் வந்து விவரமான பாத்தி, அவன் சொல்லுவான், இதெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய நேரமா, போர் செய்யுங்க, உங்களுடைய மறைவு மக்களை பாதுகாக்கணும், உங்களை பாதுகாக்கணும், போர் செய்யுங்க என்ற வகையை பத்தி எல்லாம் ஒண்ணு சொல்லாம போர் செய்யுங்க போர் செய்யுங்கன்றுவான். கடுமையான போர் நடந்துகிட்டு இருக்கேன். சஹாபாக்கள் வெற்றிக்கு மேல் வெற்றி, வெற்றிக்கு மேல் வெற்றி, இது மாதிரி வெற்றி கொண்டே வரும்போது முசைலாமா ஒரு கட்டத்துல எந்திரிச்சு ஓடிடுவோம் என்று சொல்லி தன்னுடைய குதிரையில ஏறுவான். குதிரையில ஏறி அவன் வெளியே வருவதற்கு முற்படுவான். வெளியே வர முற்படும் போது ஒரு சஹாபி இவனை பார்த்துருவாங்க. அவர் யாருன்னு சொன்னா வஹஷி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த கொலை செஞ்சவங்க அப்ப ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்ச இந்த அவர் வந்து ஆரம்பத்துல பண்ணிட்டாரு, ஹிஜ்ரி 3ல காஃபிரா வந்து பண்ணிட்டாரு, ஹிஜ்ரி 8ல இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. இந்த வஹஷிக்கு வந்து பெரிய ஒரு உறுத்தல், என்ன ஹம்சாவை கொலை பண்ணிட்டமே, பெரிய சஹாபிய கொலை பண்ணிட்டமே, தெரியாம பண்ணிட்டமே, அந்த ஒரு உறுத்தல் அவருக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த வஹஷியும் வந்து மூர்க்கத்தனமா போர் செய்வாரு. மட்டுமில்லாம அம்புகள் இயக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப பெரிய தரமசாலி. இவன் வந்து ஏறி குதிரையில ஏறி பறந்தவனையும் கையில வச்சிருக்கக்கூடிய ஒரு அம்ப இவனுடைய நெஞ்சியை நோக்கி விடுவாங்க. அவன் நெஞ்சியில அத பாஞ்சு பின்னால முதுகு வழிய பிச்சுக்கிட்டு வெளியே போயிரும் அந்த அம்பு. அதோடு கீழே சரிவான் நேரா ஓடி போய் செய்வாங்க, நெஞ்சில உட்கார்ந்து அவருடைய கழுத்தை வெட்டி எடுத்துருவாங்க, தலைய தனியாவும் உண்டத்தை தனியாவும் ஆக்கிறாங்க. இந்த மாதிரி முசைலாமாவை கொண்ட உடனே அதுக்கு பிறகு எவனுமே அங்க இருக்க மாட்டான், எல்லாருமே ஓடி போயிருவான். பெரிய அவன் தான் நபின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்ப நபியவே குளோஸ் பண்ணிட்டு உடனே அல்ஹம்துல்லா அல்லாஹ் வெற்றியை கொடுத்தறான் என்று இருப்பாங்க. இந்த சமயத்துல கலீஃபா அதாவது தளபதி ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் பார்ப்பாங்க, சஹாபாக்கள் தாறுமாறா ஷஹீதாக்கப்பட்டிருப்பாங்க. இமாமா போர்ல ஒன்னு ரெண்டு சஹாபாக்கள் இல்ல, நீங்க வரலாறுகளை படிச்சு பார்த்தீங்களா, சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த எண்ணிக்கையும் அதே மாதிரி அந்த பொய்யர்கள் கொல்லப்பட்ட அந்த எண்ணிக்கையை நீங்க இந்த எண்ணிக்கையை நீங்க பார்த்தீங்களா, போர் எவ்வளவு உச்சகட்டமா நடந்திருக்குங்கிறதுக்கு அந்த எண்ணிக்கை சான்றாக அமைய ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் மாத்திரம் ஆயிரத்திற்கு மேல். இந்த போர்ல இந்த முசைலாமாவோ நடந்த 13,000 சஹாபாக்கள் போனாங்கல, அதில் ஷஹீதாக்கப்பட்ட சஹாபாக்கள் மாத்திர ஆயிரத்திற்கு மேற்பட்ட சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறாங்க. காயம் ஏற்பட்ட சஹாபாக்கள் 2,000 மேல, ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் மரணம், ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் படுகாயம். அதே மாதிரி முசைலமாவுடைய ஆட்களை பொறுத்தளவுக்கு 17,000 பேர் கொல்லப்பட்டார்கள். 40,000 பேர்ல 17,000 பேர் செய்யறாங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இப்படி மூர்க்கத்தனமாக நடந்த ஒரு போர் தான் ஹாலித் பின் வலீதுடைய தலைமையிலையும் முசைலமாவுக்கு எதிராக நடந்த ஒரு போர். இதுல கொல்லப்பட்ட சஹாபாக்கள் சில சஹாபாக்குடைய பெயரை சொல்வதாக இருந்தால் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் வந்து முக்கியமான ஒரு சிறந்த ஒரு சஹாபி. ஹசன் நிறைய ஹதீஸ்களை சில ஹதீஸ்களை அறிவிக்கக்கூடிய சஹாபி. அப்ப ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி துஃபைல் பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு, யசீத் பின் கைஸ், இவர் வந்து பத்ர் போரில் கலந்து கொண்ட சஹாபி. யசீத் பின் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு, யசீத் பின் சாபித் ரலியல், யசீத் பின் சாபித் யாரே, ஜைத் பின் சாபித்ங்கிற சஹாபியுடைய சகோதரன். ஜைத் பின் சாபித் யாரே, குர்ஆனை தொகுப்பதற்காக கலீஃபா ஒரு 5 சஹாபாக்களை நியமிச்சாங்கல, 5 சஹாபாக்களை ஒரு சஹாபியை தலைவரா நியமிச்சாங்கல, அப்ப குர்ஆனை தொகுத்த தலைமையான சஹாபி ஜைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. அவருடைய சகோதரர் தான் யசீத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, இவரும் கொல்லப்படுறாரு. அதே மாதிரி சாயிப் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க யாரு, ஜுபைர் பின் அவ்வாம், கேள்விப்பட்டிருக்கிறோமா, ஜுபைர் பின் அவ்வாம் யாரு, அபுபக்கர் சித்திக்குடைய மருமகன், அஸ்மானா இருக்கிறாங்க அண்ணே, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய கணவர். மட்டுமில்லாம அசரத்துல் முபஷ்ஷராங்கிறவன், நற்செய்தி சொல்லப்பட்ட 10 சஹாபாக்கள், அந்த 10 சஹாபாக்கள் ஒருத்தர், அவருடைய சகோதரர் சாயிப் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இதுல கொல்லப்படுறாங்க. ஜுபைர் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்படுறாங்க. வஹப் பின் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு இதுல கொல்லப்படுறாங்க. சாயிப் பின் உஸ்மான் பின் மதுஊன், இந்த சஹாபி யாரு சொன்னா, உஸ்மான் பின் மதுஊன். உஸ்மான் பின் மதுஊன் யாரே, இவர் வந்து ஒரு முஹாஜிரான சஹாபி. நபிகள் நாயகம் வந்து ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்கல, ஹிஜ்ரத் பண்ணி வந்தவனை, மதீனாவுக்கு வந்தவனை மதீனாவில் மரணித்த முதல் முஹாஜிர் சஹாபி. அந்த மதீனாவுடைய கபுரிஸ்தான் இருக்குது, மதீனாவுடைய கபுரிஸ்தான்ல முதல் சஹாபியா யார் அடக்கப்பட்டாரு முஹாஜிர்கள்ல, இந்த உஸ்மான் பின் மதுஊன் தான் அடங்கப்பட்டாரு, அடங்கினாங்க. மட்டும் இல்லாம இந்த உஸ்மான் பின் மதுஊன்ங்கிற சஹாபி எப்படிப்பட்ட சஹாபின்னு சொன்னா, நபிகள் நாயகத்தை வந்து ஆர்வமா பார்ப்பாரு. அவங்க பண்ணக்கூடிய அமல்கள், அவங்க பண்ணக்கூடிய இபாதத்துகள், இதுகளெல்லாம் பார்த்துபிட்டு ஒரு நாள் ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்பாரு, அல்லாஹ்